நமஸ்காரம். முன் நாட்களில் எல்லாம் வேலைக்கு இன்டர்வியூவுக்கு போகும்போது சில கேள்விகள் கேட்பார்கள். அதெல்லாம் நாளடைவில் பயனே தராத கேள்விகள் என்று தெரிந்து கொண்டு பிராக்டிக்கலாக இந்த நாட்களில் மாறிவிட்டார்கள். உதாரணத்துக்கு, மாடிப்படி ஏறி இன்டர்வியூவுக்கு வந்தால் எத்தனை படிகள் ஏறினாய்? அநேகமாக யாரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளப் போவதில்லை. இதைப்போல் கேள்விகளெல்லாம் கேட்பது பெரிய புத்திசாலித்தனம் என்று கேட்பவர் நினைத்துக் கொண்டிருந்தார். இதோ சிறு வயதில் எந்த நாட்டின் தலைநகரம் எது, அந்த நாட்டின் கொடி எது, தேசிய விலங்கு எது, இப்படியெல்லாம் கேட்டு படித்திருக்கிறோம். ஜெனரல் நாலேஜ் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாமே இப்போது குறைந்து போய்விட்ட காலம். எல்லாம் தொழில் சார்ந்த கல்வி, பிராக்டிக்கல் எஜுகேஷனாக இருக்க வேண்டும் என்று வந்துவிட்டது. ஆனால் இனிமேல் இன்டர்வியூவில் அதை போல கேள்விகள்லாம் யாரும் கேட்பதில்லை. இது எப்படி லௌகிக்கத்தில் உண்மையோ அதே போல ஆன்மீகத்திலும் எந்த மாதிரி கேள்வி நமக்கு உதிக்கிறது, எதை கேட்கிறோம், அதனால் நமக்கு ஏதேனும் பயன் உண்டா, இதை அவரவர்கள் ஆத்ம பரிசோதனை பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் ராமாயணம் படிக்கிறேன். அதில் நராந்தகனை முன்னால் கொன்னாரா, தேவாந்தகனை முன்னால் கொன்னாரா, இந்த இருவரில் யாரை யார் கொன்றனர்? ராமாயண உபன்யாசம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் நீ சொன்னதில் நராந்தகன் முன்னால் இறந்தானா தேவாந்தகன் முன்னால் இறந்தானான்னு தெரியவில்லை, அதை எனக்கு கண்டிப்பாக சந்தேகத்தை தீர்க்கவும் என்று ஒருத்தர் கேட்பார். புஸ்தகத்தை பிரித்தால் கிடைக்கப் போகிறது, தேடுவது ஒன்றும் நேரமாகாது. ஆனாலும் தேடி அதற்கு பதில் சொல்ல வேண்டியது தேவையான்னு பார்க்கவும். இங்கு யாரும் ராமாயணத்தில் பரீட்சை வைக்கவில்லை, ஒப்பித்தல் போட்டி இல்லை. மேலும் நாம் யாரும் இன்னும் சிறுவர்களும் அல்லோ. இந்த சமயத்தில் அதுவும் மகாபாரதமாக இருந்தால் இனிமேலும் இல்லை அவ்வளவு கதைகள். அதில் எண்ணிறந்த கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த கதைகள் உள்ள கருத்தை கேட்டுக்கொள்ளவும். அதற்குள் சென்று இவர் முக்தி அடைந்தாரா, அவர் ஏன் சொர்க்கத்துக்கு போனார், இப்படி செய்தது சரியா, அப்படி செய்தது சரியா, எண்ணிக்கைகள் கணக்கு, இது முன்னா அது பின்னா, இவர் கல்யாணமானவரா இல்லையா, அவருக்கு எத்தனை குழந்தைகள், இந்த எந்த கேள்வியினாலும் எந்த வேல்யூவும் கூட போவதில்லை. ஆழ்வார்கள் சரணாகதி பண்ணுவார்கள். அப்போது எங்கெங்கோ கதைகளில் இருக்கும் சிலரை இழுத்து பிடித்து அவரும் சரணாகதி பண்ணார், அவருக்கு எப்படி மோட்சம் கொடுத்தாயோ அப்படி எனக்கும் கொடுன்னு கேட்பார்கள். அந்த கதையை தேடுவதற்கே கஷ்டமாக இருக்கும். யார் அவர், எங்கே இருந்தார்? ஆனால் அதை தேடி பிடித்தால் அவர் ஏழை எளியவராக இருந்து மிகவும் குறைந்த பக்தி உள்ளவராக இருந்து அவருக்கே மோட்சம் கொடுத்தாயே எனக்கு கொடுக்க கூடாதான்னு ஆழ்வார் கேட்டிருப்பார். இதையே நாம் பார்த்தால் அவருக்கு ஏன் கொடுத்தாய், அவருக்கு கர்மயோகம் ஞான யோகம் இல்லையே, ஆனாலும் எதற்காக கொடுத்தாயின்னு நம்ம புத்தி கேள்வியை கேட்கும். ஆனால் ஆழ்வார்களோ அவருக்கே கொடுத்தாயே அடியேனுக்கு கொடுக்க கூடாதா, அதைவிட சுமாராக கூட நான் இருக்கிறேன், ஆனால் ரொம்ப சுமாரானவர்களுக்கும் கொடுக்கிறாயின்னு தெரிகிறதே, அதில் இருக்கிறதிலேயே தாழ்ந்தவன் யான் தானே, அதனால் எனக்கு கொடுத்தால் உனக்கு பெருமைதானே என்றுதான் கேட்பார்கள். அதனால்தான் ஆழ்வார்கள் பாசுரங்களில் நிறைய இதிகாச புராண தகவல்கள் இருக்காது, இருக்க தேவையில்லை. அதனால் நம் வாழ்க்கைக்கு பெரிய பயனும் இல்லை. ஆங்காங்கிருக்கும் கதைகளுக்குள்ளே என்ன கருத்து இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்வோம். கண்டிப்பாக சிறுவர்களுக்கு தேவை இருக்கலாம், அவர்களுக்கு அதை போல் கேள்விகள் உதிக்கும். ஆனால் நம் போல் வயதானவர்களுக்கு அந்த கேள்விகளால் பிரயோஜனம் இல்லை. விபீஷணனோட கூட நாலு பேர் சென்றார்கள், நால்வரையும் ராமன் ஏற்றுக்கொண்டார். அப்புறம் அவர்களுக்கு என்ன ஆயிற்றுன்னு கதையில் இல்லை, தெரியாது. விபீஷணன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்றால் அவர்கள் நால்வரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். ராமன் திருவடியே கிடைத்த விற்பாடு அவர்களுக்கு என்ன ஆனால் என்ன? அங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே கருத்து, விபீஷணனை பற்றி வாதம் பிரதிவாதம் நடந்தது, ஏற்றுக்கொண்டான் ராமன். ஆனால் கூட வந்த நாலு பேரை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படவில்லை, உடனே உள்ளே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, ஒரு நல்லவனின் நிழலில் நின்றால் நாமும் ஏற்றுக்கொள்ளப்படுவோம், ஒரு தீயவனின் நிழலில் நின்றால் நாமும் தள்ளப்படுவோம். இதற்கு மேல் அவர்கள் நாலு பேருடைய பேர் என்ன, கோத்திரம் என்ன தெரியாது. கண்டிப்பா உத்தரகாண்டத்திலே அவர்கள் ஆறு என்ன உறவு எல்லாம் உள்ளது. நான் சொல்ல வந்தது, படிக்கும் போது நமக்கு மிகுந்த நேரம் இல்லை, நிறைய படிப்பதற்கு இருக்கிறது, நேரம் குறைவாக இருக்கிறது, வாழ்க்கை வேகமாக ஓடுகிறது. அதனால் கருத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு மேல் உங்களுக்கு முழு நேரம் இருக்கிறதா, ஆராய்ச்சியே பண்ணலாம், யாரும் தடுக்கவில்லை. அதற்கு வேண்டிய வெள்ளத்தை போன்ற தகவல்கள் உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் அதில் தான் நேரம் செலவழிக்க போகிறோமா, அல்லது கருத்துகளில், சரணாகதி தத்துவங்களில் நாம் எப்படி வாழ்க்கையை அமைக்கணும் என்பதில் ஆச்சாரியர்கள் நமக்கு பண்ணிருக்கிற உபதேசங்களில் கருத்து செலுத்துக. பல ஆச்சாரியர்கள் ஆள வந்தாரோ, நாதமுனிகளோ, ராமானுஜரோ, இவர்கள் யாருடைய புத்தகங்களை எடுத்து பாருங்கள், இதே போல் சின்ன சின்ன தகவல்கள் எல்லாம் பேசி இருக்கவே மாட்டார்கள். இவர்களாறு அவர்களாறு எதுவும் இருக்காது. பீஷ்மாச்சாரியர் மிகவும் சிறந்தவர். அவருடைய முன்கதை என்ன தெரியும், காங்கேயன், கங்கைக்கு மைந்தனாக பிறந்தார், புரிகிறது. அவர் சென்றார், சூளுரைத்தார், கல்யாணம் பண்ணிக்கொள்ளவில்லை. தசரதனுக்கு ராமனுக்கு முன்னே பிறந்த ஒரு பெண் இருக்கிறது என்று சொல்றார்களே, இருக்கிறாளா? புத்தகத்தை பார்த்தால் காணோம், தேடி பார்க்கலாம், எங்கானும் ஏதானும் இருக்கலாம். பீஷ்மருக்கு முன்னமே கல்யாணமாகி இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்களே, அப்புறந்தால் அவர் சூளுரைத்தாரா, அவர் குழந்தை இருந்ததா, தேடி பார்க்கலாம். பீஷ்மரிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது சஹஸ்ரநாமத்தை, அவர் எப்படி போரிட்டார், ஆனாலும் அஹிம்சாவாதியாக இருந்தார் என்பதை. அவரிடத்துல பார்த்து நடக்கக்கூடாதது, ஒரு பெண்ணுக்கு பரிபவம் ஏற்படும் போதும் பார்த்து கொண்டு சும்மா இருந்தார், அது கண்ணனுக்கே பிடிக்கவில்லை. அதை போல் நாமும் சும்மா இருக்கக்கூடாது. இப்படித்தான் நாம தெரிந்து கொள்ள முடியும். அவ்வளவுக்குத்தான் இப்போது நேரம் இருக்கிறது. அதன்படிக்கு முடிந்தால் முயற்சித்து பாருங்கள்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.